2014 ஆண்டு மார்ச் 2 இதழில் அசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் ருக்மிணி தேவி அருந்தேல், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தமிழகத்தின் தொன்மை கலைகளுள் ஒன்றான பரதக்கலைக்கு புத்துயிரூட்டி அதன் மீது மக்களின் கவனத்தை திருப்பியவர் ருக்மிணி தேவி அருந்தேல். இவர் 1904 பிப்ரவரி 29 அன்று மதுரையில் நீலகண்ட சாஸ்திரிகள் கேசம்மாள் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் தேர்ந்த நீலகண்ட சாஸ்திரிகள், பொதுப்பணித்துறை பொறியாளர், சமூக ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்த அவர் சிறந்த எழுத்தாளரும் கூட. தாயார் சேஷம்மாள் பாரம்பரிய இசை குடும்பத்தில் இருந்து வந்தவர். 20 ஞானமும் ருக்மிணி தேவிக்கு வாய்த்தது. தந்தையிடமிருந்து அகிம்சை, உயிரிழத்த அன்பு, நேர்மை, வாய்மை ஆகிய நற்குணங்களை பெற்றார். தாயாரிடமிருந்து இசை. தந்தை பணி நிமித்தம் ஊரூராக மாறிக்கொண்டிருந்ததால் ருக்மிணி தேவியால் நிலையாக ஓரிடத்தில் தங்கி பயில இயலவில்லை. அதனால் வீட்டிலேயே ஆசிரியரை வரவழைத்து கல்வி போதிக்கப்பட்டது. நீலகண்ட சாஸ்திரிகள் புதுக்கோட்டை மன்னர் அரண்மனையில் திவானாக பணியாற்றிய போது ருக்மிணி திருக்கோக்கர்ணம் டவுன் ஹைஸ்கூலில் சேர்ந்து சில காலம் பயின்றார். அரண்மனையில் நடக்கும் நவராத்திரி விழாவில் புகழ்பெற்ற இசை கலைஞர்கள் பங்கு கொள்வர். தந்தையோடு சிறுமி ருக்மிணியும் உடன் சென்று அக்கச்சேரிகளை காண்பாள். அதனால் சிறு வயதிலேயே இசை ஆர்வம் சுழர்விட்டது. அறிவு கல்வியோடு கர்நாடக இசை, வயலின், வாய்ப்பாட்டு போன்றவற்றையும் கற்றுக்கொண்டார். அக்காலகட்டத்தில் அன்லி பெசன்ட் நிறுவிய தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு பிரம்ம ஞான சபை படித்தவர்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது. நீலகண்ட சாஸ்திரிகளும் ஈர்க்கப்பட்டு அதில் சேர்ந்தார். பணி ஓய்வு பெற்ற பின் சென்னைக்கு குடிப்பு வந்த சாஸ்திரியார் சபைக்கு அருகிலேயே அடையாறு சொந்தமாக ஓரிடத்தை வாங்கி அங்கு வசித்தார். ருக்மிணி தேவியின் மூத்த சகோதரரான ஸ்ரீராமும் பிரம்மஞான சபையில் சேர்ந்ததுடன் அதன் முக்கிய பொறுப்புகள் சிலவற்றையும் ஏற்றுக்கொண்டார். சிறு பெண்ணான ருக்மிணி வீட்டருகே இந்த தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு அடிக்கடி சென்று வந்தார். ஆரம்பத்தில் திருவல்லிக்கேணி ஹிந்து ஹைஸ்கூலில் பயின்று வந்த ருக்மிணி தேவி பின்னர் அன்னி பெசன்டிடம் கல்வி கற்கலானார். புரட்சிகர சிந்தனைகள் அவர் மனதில் தோன்றின. பால்ய விவாகம் பழக்கத்தில் இருந்த காலம் அது. ருக்மிணி தேவியின் மூத்த சகோதரி சிவகாமுவும் அவ்வாறு பால்ய விவாகம் செய்யப்பட்டு இளவயதிலேயே புகுந்த வீடு சென்று விட்டார். இது ருக்மிணி தேவியின் மனதை பாதித்தது. உறவினர் சிலர் அவருடைய பால்ய விவாகத்துக்கு ஏற்பாடு செய்த போது ருக்மிணி அதை தீவிரமாக எதிர்த்தார். இந்நிலையில் தந்தை நீலகண்ட சாஸ்திரிகள் காலமாகவே குடும்பம் பாதிக்கப்பட்டது. என்றாலும் அன்லி பெசன்டின் ஆதரவால் விரைவிலேயே அந்நிலையிலிருந்து மீண்டது. அன்லி பெசன்ட் ஜெய் கிருஷ்ணமூர்த்தியை உலக ஆசானாக முன்னிறுத்தியது போல உலக அன்னையாக ருக்மிணி தேவியை முன்னிறுத்த விரும்பினார். ஆனால் அதை ருக்மிணி தேவி விரும்பவில்லை. கலைகளின் மீது ஆர்வம் கொண்டு கர்நாடக இசையோடு ஹிந்துஸ்தானி இசையையும் நன்கு கற்று தேர்ந்தார். சில கச்சேரிகளிலும் பாடினார். அருண்டேல் என்னும் மேல்நாட்டவர் பிரம்மஞான சபையின் உறுப்பினர். அவர் அன்லி பெசன்ட் நடத்தி வந்த நியூ இந்தியா பத்திரிகையின் பொறுப்பாளராக இருந்தார். அடிக்கடி அன்லி பெசன்டை பார்க்க வந்து செல்லும் ருக்மிணி தேவி மீது அவருக்கு காதல் அரும்பியது. அவரை மனம் செய்து கொள்ளும் ஆர்வத்தை வெளியிட்டார். அவருக்கு வயது 40, ருக்மிணி தேவிக்கோ 16. ஒரு பிராமண பெண் வெளிநாட்டாரை மணப்பதா என குடும்ப உறவுகளிடையே எதிர்ப்பு ஏற்பட்டது. பத்திரிகைகளிலும் கூட சிலர் எதிர்ப்பு கட்டுரைகளை வெளியிட்டனர். ஆனால் தாயார் சேஷம்மாள் இந்த திருமணத்தை ஆதரித்தார். சகோதரர்களும் ஒப்புதல் தந்தனர். அனி பெசன்டின் ஆசியுடன் ருக்மிணி தேவி ருக்மிணி தேவி அருண்டேல் ஆனார். சாதி மத இன வழக்குகளை எதிர்த்து வெளிநாட்டு ஆண்மகனை மணந்த முதல் புரட்சி பெண் அந்தன பெண் ருக்மிணி தேவிதான். கணவரது ஆதரவு மற்றும் உறுதுணையுடன் கலை வளர்ச்சியில் தீவிர கவனம் செலுத்த துவங்கினார். பிரம்மஞான சபையின் உலக கிளைகள் பலவற்றிற்கும் இருவரும் சென்று சிறப்பு உரைகள் நிகழ்த்தினர். ருக்மிணி தேவி ஆஸ்திரேலியா சென்றிருந்த போது பாலிய நடனத்தில் தேர்ந்த அனா பாவ்லோவாவை சந்தித்தார். அவர் ருக்மிணி தேவியின் நாட்டிய ஆர்வத்தை தூண்டியதுடன் இந்தியாவின் பாரம்பரிய நடனத்தை பயிலுமாறும் ஆலோசனை கூறினார். அவர் மூலம் ரஷ்யாவின் பாலிய நடனத்தை பயின்று தேர்ந்தார் ருக்மிணி. அக்காலத்தில் தேவதாசிகள் என்ற பெயரில் ஒரு சமூகம் ஒதுக்கப்பட்டிருந்தது. சதுராட்டம் என்பதை ஆடிய அவர்கள் மீது தடை விதிக்கப்பட்டு அவை கோயில்களில் விழாக்காலத்தில் மட்டுமே ஆடப்பட வேண்டும் என்ற நியதியும் இருந்தது. ருக்மிணி தேவி அந்த தடையை உடைத்தெறிய முயன்றார். சதிர் எனப்படும் அக்கலையை முறையாக பயில விரும்பினார். தேவதாசிகள் ஆடும் சதிரை உயர்குலத்து பெண் கற்பதா என்று அதற்கும் சமூகத்தில் எதிர்ப்புகள் கிளம்பின. அவற்றை சட்டை செய்யாமல் பரதத்தை கற்க ஆரம்பித்தார். முதலில் கௌரி அம்மாளிடம் பரதம் பயின்றவர் பின்னர் பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் நடனமுறையால் ஈர்க்கப்பட்டு அவரிடம் பரதத்தை கற்றுத் தேர்ந்தார். கணவர் அருண்டேலும் ருக்மிணியின் ஆர்வத்தை ஊக்குவித்தார். 1936 பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வை நடத்தினார் ருக்மிணி தேவி. அப்போது அவருக்கு வயது 31 தியோசாபிக்கல் சொசைட்டியின் வைர விழா நிகழ்ச்சியில் அரங்கேறிய அந்த நடனம் பரதநாட்டிய வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமைந்தது. இவரது நடன நிகழ்ச்சிக்கு சசி பி ராமசாமி ஐயர், ஜஸ்டிஸ் சிவசாமி ஐயர், ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி போன்றவர்கள் வந்திருந்து ஆதரவு தெரிவித்தனர். புராண இதிகாசங்களாலும் இலக்கியங்களாலும் ஒரு காலத்தில் போற்றி வளர்க்கப்பட்ட பரதக்கலை ஜமீன்தார்கள் முன்பும் கோயில் திருவிழாக்களிலும் ஆடப்படும் நிலையை எண்ணி மனம் கொதித்தார் ருக்மிணி தேவி. மக்கள் கலையை மக்களுக்கே கொண்டு செல்ல வேண்டும், அக்கலையை போற்றி வளர்க்க வேண்டும், ஆர்வமுள்ள அனைவரும் அக்கலையை பயில வழிவகை செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அருண்டேலின் ஆதரவுடன் அந்த எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தார் ருக்மிணி தேவி இன்டர்நேஷனல் ஆர்ட்ஸ் அகாடமி என்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. அதன் மூலம் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு அவர் பரத கலையை கற்றுத்தர முன்வந்தார். ஆனால் அதற்கும் பலவாறான எதிர்ப்புகள் கிளம்பின. இதழ்களின் சர்ச்சை கட்டுரைகளும் வெளியாகின. ஒரு இந்திய கலை நிறுவனத்திற்கு ஏன் ஆங்கில பெயர் வைக்க வேண்டும் என சிலர் துண்டு பிரசுரம் விநியோகித்தனர். அதனால் பண்டித சுப்பிரமணிய சாஸ்திரிகள் கலைகளின் ஆலயமாக விளங்கும் இதற்கு கலாட்சேத்ரா என்று பெயர் சூட்டலாம் என ஆலோசனை வழங்கினார். கலாட்சேத்ரா உதயமானது. பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் அவரது மருமகனான சொக்கலிங்க பிள்ளையும் அதில் ஆசிரியர்களாக இருந்தனர். கலாட்சேத்ரா கலைகளின் சேத்திரம் ஆகி தமிழகத்தில் நாட்டிய கலை வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் வித்திட்டது. கலாட்சேத்ராவின் புகழ் பரவி உலக அளவிலும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாணவர்கள் பரதம் கற்க முன்வந்தனர். அவர்களை முறையாக பயிற்றுவித்து தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நாட்டிய நாடகம் என்பது உருவாக ருக்மிணி தேவியே காரணமாக அமைந்தார். தம் மாணவர் குழுவுடன் பயணம் மேற்கொண்டு பல நாட்டிய நாடகங்களை அரங்கேற்றினார். நவரசங்களும் கொண்டவைகளாக அவை விளங்கி பார்வையாளர்களை கவர்ந்தன. 30 மேற்பட்ட நாட்டிய நாடகங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். குற்றால குறவஞ்சி, குமார சம்பவம், வால்மீகி ராமாயணம், கீத கோவிந்தம், புத்த அவதாரம், பக்தமீரா, சபரிமோட்சம், ஆண்டாள் சரித்திரம், குசேலோ பாக்கியானம் போன்ற நாடகங்கள் பலமுறை அரங்கேறி அவருக்கு பெருமை சேர்த்தன. இன்றைக்கும் அவை அரங்கேற்றப்பட்டு வருவதிலிருந்தே அவற்றின் சிறப்பை அறியலாம். நாட்டியத்தோடு நாட்டியத்துக்கான அரங்கு, அதற்கான ஆடைகள் என பலவற்றையும் நவீனமாக வடிவமைத்தவர் ருக்மிணி தேவிதான். சீதா சுயம்பரம் என்ற நாட்டிய நாடகத்தை பார்க்க ராஜாஜியை அழைத்தார் ருக்மிணி தேவி. சினிமா கேளிக்கை நாடகங்களில் ஆர்வமில்லாத ராஜாஜி அதனை ஆரம்பத்தில் ஏற்கவில்லை. பின்னர் சில நண்பர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி நாடகம் பார்க்க சென்றார். அகலிகை சாப விமோச்சன பகுதியை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுதார். மறுநாள் அது குறித்து ருக்மிணி தேவிக்கு கடிதம் எழுதி பாராட்டினார். கலாட்சேத்ரா நாட்டிய கலை வளர்ச்சியோடு நின்றுவிடவில்லை. பல்வேறு சமூக பணிகளோடும் தன்னை பிணைத்துக் கொண்டு செயலாற்றியது. விலங்குகள் பாதுகாப்பு, சைவ நெறி போன்றவற்றுக்கும் ஆதரவு அளித்தது. 1939 மரியா மாண்டிசோரியை வரவழைத்து குழந்தைகளுக்கான பள்ளிகளை நிறுவவும் அவர்களுக்காக புதிய பாடத்திட்டங்கள் வடிவமைக்கவும் வழிவகை செய்தார் ருக்மிணி தேவி. கல்வி வளர்ச்சிக்காக டாக்டர் அருண்டேல் பெசன்ட் உயர்நிலைப் பள்ளி உருவாக்கப்பட்டது. சங்கரமேனன் பள்ளியின் முதல்வராக பொறுப்பேற்று அதன் வளர்ச்சிக்கு உழைத்தார். சென்னை பல்கலையின் அங்கீகாரத்துடன் சங்கீத சிரோமணி என்ற இசை வகுப்பும் ஆரம்பிக்கப்பட்டது. டைகர் வரதாச்சாரியார், கிருஷ்ணாமாச்சாரியார், மைசூர் வாசுதேவாச்சாரியார், பூதலூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி, வேணி சாம்பசிவையர், பாபநாசம் சிவன் உள்ளிட்ட பலர் கலாட்சேத்ராவில் இசை பயிற்றுவித்தனர். கலை இசை வளர்ச்சியோடு நெசவுத்துறை வளர்ச்சிக்காக நெய்தல் துறையை தோற்றுவித்ததும் இயற்கை சாய ஆராய்ச்சி ஆய்வுக்கூடத்தையும் நிறுவினார் ருக்மிணி தேவி. இவற்றோடு அவர் செய்த இலக்கிய பணியும் குறிப்பிடத்தக்கது. ஊவேசாவின் நூல்கள், ஓலைச்சுவடிகள் அனைத்தும் ஓரிடத்தில் தொகுக்கப்படவும் ஊவேசா நூலகம் ஏற்படவும் ருக்மிணி தேவியே காரணமாக அமைந்தார். கலாட்சேத்ரா வளாகத்தில் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு அங்கே ஊவே சாமிநாதையரின் நூல்கள் அனைத்தும் திரட்டி பாதுகாக்கப்பட்டன. கணவர் அருண்டேல் 1945 காலமானார் என்றாலும் அதிலிருந்து மீண்டு தொடர்ந்து கலைகளின் மீது தம் கவனத்தை செலுத்தினார். பாகவத மேளா கலைஞர்களை சென்னைக்கு வரவழைத்து பிரகலாத சரித்திரத்தை அரங்கேற்றியதுடன் அக்கலையில் செய்ய வேண்டிய மாற்றங்களையும் எடுத்துரைத்து அது மேலும் பரவ ஊக்குவித்தார். டி என் ராஜரத்னம் பிள்ளை, மைசூர் வாசுதேவாச்சார் உள்ளிட்ட பல ஜாம்பவான்களை கலாட்சேத்ராவிற்கு வரவழைத்து இசை நிகழ்ச்சிகளை நடத்தினார். ருக்மிணி தேவி அருண்டேலின் சேவையை பாராட்டி மத்திய அரசு பத்மபூஷன் பட்டம் வழங்கி கௌரவித்தது. புகழ்பெற்ற சாந்திநிகேதன் அமைப்பு ஜெய்சி கோத்தமா விருதை வழங்கியது. சங்கீத நாடக அகாடமி விருது, பிராணிமித்ரா விருது, தமிழ்நாடு ஏலிசை மன்ற விருது, காளிதாஸ் சம்மான் உள்ளிட்ட பல விருதுகளை அவர் பெற்றுள்ளார். ராஜ்யசபா உறுப்பினராக இருமுறை பதவி வகித்த பெருமையும் இவருக்கு உண்டு. அக்காலத்தில் மிருகவதை தடுப்பு சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார். பிராணிகள் நலக்கழகத்தின் தலைவராகவும் சில காலம் பணியாற்றினார். அதன் முதல் தலைவரும் அவரே. பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், கல்கத்தாவில் உள்ள ரவீந்திர பாரதி பல்கலைக்கழகம், அமெரிக்காவின் வெயின் பல்கலைக்கழகம் போன்றவை இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளன. குடும்ப பெண்கள் மேடையேறி நடனமாடக்கூடாது என்ற கொள்கையை தகர்த்தெறிந்து பரத கலைக்கு உயிர்ப்பையும் மரியாதையையும் ஏற்படுத்தியவர் ருக்மணி தேவி. பரதநாட்டிய கலைஞர்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை பெற்று தந்தவர். இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளுக்கும் சென்று பரத கலையை பரப்பிய முன்னோடியும் அவரே. பரதநாட்டியத்தை இந்திய பாரம்பரியத்தின் முக்கியமான அடையாளமாக உயர்த்தியவரும் அவர்தான். 1977 இவரை குடியரசுத் தலைவராக ஒரு முயற்சி நடந்தது. ஆனால் இவர் அதனை ஏற்கவில்லை. அத்தை என்று தம் மாணவ மாணவியர் உட்பட பலராலும் அன்போடு அழைக்கப்பட்ட ருக்மணி தேவி அவர்கள் பிப்ரவரி 24, 1986 அன்று காலமானார். நாட்டிய கலைக்கு புத்துயிரூட்டி அதன் மறு எழுச்சிக்கு காரணமாக அமைந்த ருக்மணி தேவி அருண்டேலின் பெயர் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.